வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக முறையில் பல பயிர்களில் ஏற்படும் நோய் மேலாண்மை முறைகள் பற்றி முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள் விரிவான தகவல்களை நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பழப்பயிர்கள்ல நோய் மேலாண்மைக்காக அங்கக வேளாண்மை யுத்திகள் என்னென்ன உபயோகிக்கலாம்ங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நம்ம அங்கக வேளாண்மைனா நம்ம மண்ணில் உள்ள கரிம சத்தை வந்து அதிகப்படுத்தணும். நம்ம தொடர்ச்சியாக பயிர்களை வளர்த்துறதுனால மண்ணில் உள்ள கரிம சத்தை எடுத்து எடுத்து பயிர்கள் வந்து பலவீனம் ஆயிடும் ஒரு நிலையில. அப்படி ஆகும்போது அது எளிதாக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இயற்கையிலேயே மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தணும். மண்ணோட வளத்தை எப்படி அதிகப்படுத்தணும், அதுக்கும் நோய் மேலாண்மைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மண் மேலாண்மைங்கிறது என்னன்னா, மண்ணில வந்து கரிமச்சத்து அதிகமாகும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், இப்ப நீங்க வந்து ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், பேசில்லஸ் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உபயோகப்படுத்தியும் இருப்பீங்க இது வரைக்கும். அப்படி உபயோகப்படுத்துறதுனால என்ன பலன், இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து மண்ணில் உள்ள வேண்டாத நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் இருக்குது. அந்த நல்ல நுண்ணுயிர்கள் எங்கிருந்து நம்மளுக்கு கிடைச்சது, ஆகாயத்திலிருந்து கிடைச்சதா, அப்படி கிடையாது. நம்ம மண்ணிலேயே தான் இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள். நாங்கள் அதை வந்து பிரித்தெடுத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மூலமா இந்த ட்ரைகோடெர்மா, சூடோமோனாஸ், பேசிலஸ் எல்லாம் நோயை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் வல்லமை பெற்றது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இயற்கையிலேயே நம்ம வந்து அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். எப்படி அதிகப்படுத்தலாம்னா, மண் வளத்தை பெருக்குதல். ஒண்ணு வந்து நம்ம கரிம சத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து சணப்பை, கொளிஞ்சி, தக்க பூண்டு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதையெல்லாம் போட்டு மண்ணுக்குள்ள நிலத்துல வளர்த்து மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே உழுது விட்டுருவோம். அப்படி உழுது விடும் பொழுது இந்த நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை வந்து இயற்கையிலேயே அதிகப்படியமாக ஆகும். அதே சமயம் வேண்டாத நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றலும் இருக்கும். ஆக மொத்தம் நீங்க வந்து சணப்பை, கொளிஞ்சி, தக்க பூண்டு இதெல்லாம் மண்ணுக்குள்ள போட்டு வளர்த்து அதை வந்து உள்ளேயே உழுது விடணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இதை பண்றதுக்கு முன்னாடி கோடை உழவுன்னு சொல்லுவோம். கோடை உழவு பண்றதுனால என்ன பலன்னா, மண்ணுனு உள்ள கிருமிகள் எல்லாம் கோடை மாசத்துல நல்ல வெயில் அடிக்கும். இந்த வெயிலோட தாங்குற சக்தி வந்து சில வேண்டாத நுண்ணுயிர்களுக்கு இருக்காது, அப்ப அது வந்து அழிஞ்சு போகும். அப்ப கோடை உழவு ஆரம்பிக்கணும். கோடை உழவு முடிஞ்சோடனே மண்ணை வளப்படுத்தணும். சலப்பை, கொளிஞ்சி, தக்க பூண்டு போட்டு உள்ள வளர்த்து உழுது விடலாம். அப்புறம் கடைசி உழவு ஓட்டும் பொழுது நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுச்சாண குப்பைய நல்லா உள்ள உழுது விடுவாங்க. கடைசி உழவுல உள்ள போட்டு உழுது விடுவாங்க. இந்த மாட்டுச்சாண குப்பை என்ன பண்ணுதுன்னா, மண்ணில் உள்ள கரிமச்சத்தை அதிகப்படுத்துறதோட நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும். இன்னைக்கு வந்து மாட்டுச்சாண குப்பை அதிக அளவு கிடைக்கிறது இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப வந்து நிறைய பேர் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க. இந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 7.5 டன் அப்படிங்கிற கணக்குல வாங்கி கடைசி உழவுல உள்ள போட்டு உழுது விட்டுக்கலாம். சரிங்களா, ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டேன். அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, நம்மள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நுண்ணுயிர்கள்லாம் விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ எந்த பழப்பயிரையும் நடுவுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நடவு குழியில, இப்ப எடுத்துக்காட்டா பப்பாளி நடவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த குழியில ஒரு சின்ன கூடை, அதாவது 10 கிலோ குப்பையை உள்ள போட்டு நாத்தாங்கால நடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஊட்டமேற்றிய தொழு உரமா அதை மாற்றி கூட நம்ம வயல்ல இடலாம். ஊட்டமேற்றிய தொழு உரம்னா என்ன, ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம யூனிவர்சிட்டியில விற்கிற ட்ரைகோடெர்மா, பேசிலஸ் இதுல ஏதோ ஒண்ணு வாங்கிக்கலாம். அப்புறம் நுண்ணுயிரியல் துறையில அசோஃபாஸ்னு விற்கிறாங்க, அது வந்து அசோஸ் பயிரிலமும் பாஸ்போ பாக்டீரியாவும் கலந்த கலவை. சோ அதையும் வாங்கிட்டு ரெண்டையும் கலந்து நம்ம மண்ணில் இடலாம். இதுக்கப்புறம் வேர் உட்பூசணம். வேர் உட்பூசணம் என்ன பண்ணும், வேர் பகுதிய நம்ம தூங்கும் போது போர்வை பத்திக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த வேர் உட்பூசணம் வந்து வேர் பகுதியை ஒரு போர்வை மாதிரி போத்திக்கும். போத்தி அதை வந்து மற்ற நோய் உண்டாக்கும் கிருமிகள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். அப்ப வாடல் நோய், வேரல்கள் நோய், இந்த மாதிரியான நோய்கள் எல்லாமே வேர் மூலமா பரவுது. அதனால அதனால இது எல்லாமே இது வந்து போர்வை மாதிரி பாதுகாத்து தடுக்குது. அது இல்லாம பாஸ்பரஸ் சத்தையும் இந்த வேர் உட்பூசணும் அதிகப்படியா உள்ள இழுத்து கொடுக்கும். அதனால நீங்க ஊட்டமேற்றிய தொழு உரம்ங்கிறது ஊட்டம் என்ன சாப்பாடு தாங்க, அது மாதிரி இந்த தொழு உரத்து கூட நம்ம ட்ரைகோடர்மா அல்லது பேசிலஸ் அது கூட அசோபாஸ் வேர் உட்பூசணம் இது எல்லாம் கலந்து கடைசி உழவு முடிச்சோன்னு நெல்லடியில வச்சு அதாவது வயல் முழுக்க இறச்சி விடலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வயலுக்குள்ள உள்ள போடுறதுக்கு முன்னாடி நல்லடியில வச்சு சக்கர தண்ணியை தொளிச்சு விடுவாங்க. அப்போ 1000 to 10,000 பெருகும், உங்களுக்கு எண்ணிக்கை வந்து அதிகப்படியா கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு முறை. அடுத்தது வந்து சனப்பை குளிஞ்சி தக்கம்பூண்டு எல்லாம் போட்டு உள்ள உழுதுடுவோம். அப்போ மண்ணோட வளம் வந்து அதிகப்படியா ஆகுது. அதிகப்படியா ஆகும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் அதிகப்படியா எண்ணிக்கைக்கு வருது. சரி, இந்த ட்ரைகோடர்மா பேசிலஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இது வந்து என்னன்னா சில நுண்ணுயிர்கள்லாம் வேர் வழியா மரத்தோட உடம்புக்குள்ளேயே போகுது. இப்ப வாழையிலாம் எடுத்தீங்கன்னா வாழையோட தண்டின் உட்பகுதியில வந்து இந்த பேசிலஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. இயற்கையிலே சில நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் நல்ல சாயில் இப்ப சிக்கிம்ல எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தன்னைத்தானே வளர்ந்துக்குது, கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா நம்ம ஊர்ல நம்ம திருப்பி திருப்பி மருந்த உள்ள கொட்டுறோம், அதுல வந்து நம்ம அதை பாதுகாக்கணும், திருப்பி நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பேசிலஸ் எல்லாம் போடும் பொழுது அது வேர் வழியா உள்ள போது தண்டுல தங்கிட்டு எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்குது. இப்ப கொரோனா எல்லாம் வந்தப்ப நம்ம சொல்லுவாங்க நீ இந்த கஷாயத்தை குடி அதை குடி கண்ட்ரோல் ஆகும், நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் செடியும் நம்மள போல ஒரு ஜீவன் தான், அது வந்து பேசாது அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி கஷாயம் எல்லாம் வச்சு குடிச்சோமோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ட்ரைகோடர்மா பாசோபாஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது செடி வளருது. இப்ப ஒரு கற்பனை வச்சுக்கோங்களேன், இப்ப மண்ணை நம்ம வளப்படுத்திட்டோம், மண்ணு மூலமா வரக்கூடிய நோய்காரணி எல்லாம் அழிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது செடி நடவு பண்ணியாச்சு. நடவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து உரம் கொடுப்பாங்க. அப்ப வந்து ஜீவாமிரதம் வந்து நீங்க விடுவீங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஜீவாமிரதம் வந்து கன ஜீவாமிரதம் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜீவாமிரதம் ஒண்ணும் கிடையாது, மாட்டு சாணமும் ஒரு 10 kg மாட்டு சாணம் எடுத்தனா 10 liters கவு யூரின் அதாவது மாட்டு சிறுநீர், அது கூட வந்து 2 kg கடலை மாவு, அப்புறம் ஒரு கைப்பிடி செழிப்பான இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி அளவு மண், இது எல்லாம் எடுத்து 3 நாளைக்கு ஊற வச்சு 200 liters தண்ணியில ஒரு ட்ரம்ல போட்டு ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது உங்களுக்கு ஜீவாமிரதம் கிடைக்குது. சரி, இந்த ஜீவாமிரதத்தை எடுத்து நீங்க உங்க வெஞ்சுரி வழியா கூட வடிகட்டி விடலாம். 3 to 4 times இப்ப ட்ரிப் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கணும். சொட்டு நீர் பாசனம் வந்து மோந்து ஊத்த முடியாதுன்னா சொட்டு நீர் பாசனத்து வழியா வெஞ்சுரிய போட்டு அது வழியா நீங்க இந்த கனஜீவாமிரதத்தை விடுக்கலாம். சரி, இதுல அதிகப்படியா என்னென்ன பண்ணிக்கலாம், இன்னும் சில ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கள்ள புண்ணாக்கு வேப்ப முன்னாக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆயில் மில்லுல வேண்டாம தூக்கி வைப்பாங்க வெளியில. அந்த புண்ணாக்கை எடுத்துட்டு அதை வந்து ஒரு 25 kg புண்ணாக்கு, கல்ல புண்ணாக்கு 10 kg, தேங்காய் புண்ணாக்கு 10 kg, எள்ளு புண்ணாக்கு ஒரு 5 kg போட்டு ஒரு 50 liters தண்ணியில 25 kg போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை இந்த கனஜீவாமிரத தண்ணி கூட கலந்து கூட நீங்க விடலாம். அப்பவும் பயிரோட வளர்ச்சி வந்து செழிப்பா இருக்குது. அது இல்லாம ஹியூமிக் அமிலம் அதையும் நீங்க ஜீவாமிரதத்து கூட கலந்து விடலாம். சரி, அதுவும் என்னால முடியாது அப்படின்னா நீங்க சூடோமோனாஸ் லிக்விட் இப்ப விக்குது, பேசிலஸ் லிக்விட் விக்குது, அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில நிறையவும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி அசோபாஸ் எல்லாமே லிக்விட் தண்ணி திரவ வடிவில் இன்னைக்கு கிடைக்குது. இதை எடுத்து கலந்து ஜீவாமிரத்து கூட கலந்து மண்ணுல நீங்க மென்சூரி வழியா விட்டுட்டே இருக்கலாம். இப்படி தண்ணியில தண்ணிக்கு பதிலாக ஜீவாமிரதம் இடையில கொடுக்கறதுனால என்ன எங்களுக்கு பலன் நீங்க கேட்கலாம். அப்படி என்ன பலன்னா இதுல வந்து எல்லாமே நுண்ணுயிர்கள், நல்ல நல்ல நுண்ணுயிர்கள் வந்து இந்த ஜீவாமிரதத்திலேயோ புண்ணாக்கு கரைசல் போடும்போதோ ஹியூமிக் அமிலம் போடும்போதோ இருக்குது. அது வந்து செடியோட வளர்ச்சிய ஊக்கப்படுத்துது. இப்ப யாருக்கு நோய் வரும், நோஞ்சானா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் நோய் வந்துடும், நல்ல தடகாத்திரமா இருக்கிறவங்களுக்கு நோய் வரும் ஆனா அது வெளியிலேயே தெரியும் ஒரே நாள் குணமாயி போயிடும். அதே மாதிரிதான் செடியும், செடிக்கு வந்து இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது நல்ல தடகாத்திரமா நல்ல முறையில செழுப்பா வளரும். சரி, வளர்ந்துருச்சு, செடி வளர்ந்து வந்துருச்சு. பழப்பயிர்கள் இது பப்பாளி ஆகட்டும், வாழை ஆகட்டும், கொய்யாவாகட்டும், சப்போட்டாவாகட்டும், இதெல்லாம் நீங்க எல்லா மரங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு பண்றதுனால எதுவும் தப்பு வந்துட போறதில்லை, சரிங்களா? அது வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணும் பொழுது உங்களுக்கு பயிரோட வளர்ச்சி வனப்பு எல்லாம் நல்லா இருக்கும். அப்பங்கும்போது காய் வந்து பருமனா கிடைக்கும். சரி, இப்ப நான் வந்து பூச்சி எல்லாம் வருது மேடம், என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். ஆமா, பூச்சிக்கு வந்து பூச்சி விரட்டி தயாரிக்கலாம். நம்ம ரிலையன்ஸ்ல சொல்லுவோம் இல்லைங்களா 3G 4G, அதே மாதிரி இதுல வந்து 3G கரைசல். அது என்னது? பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சரி, கிரீன் சில்லி, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், சரிங்களா? மட்டன் குழம்புக்கெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த மூணையும் எடுத்துக்கணும். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், பச்சை மிளகா 50 கிராம் போட்டு நீங்க அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து தெளிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஆடு மாடு சாப்பிடாத இலை, துவர்க்கிற இலை, கசக்கிற இலை எல்லாத்துலேயும் ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. 5 இலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. துவக்கிற இலை, கசக்கிற இலைன்னா வேப்பந்தல கசக்கும், அரளி இலை துவக்கும், ஆடு மாடு சாப்பிடாது. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியோரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. எருக்கலஞ்செடி இலை, இந்த மாதிரி இலைகள் எல்லாம் 2 கிலோ எடுத்துட்டு அதை வந்து கோமியா இருக்கு இல்லைங்களா, மாட்டு சிறுநீர்ல ஊற வச்சிருது. ஊற வச்சுட்டு ஒரு 15 நாள் அப்படியே வேடு கட்டி வச்சிடணும். அப்படியே கவர் பண்ணி கட்டி வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து 15-20 நாள் கழிச்சு நம்ம வீடை ஓபன் பண்ணோம்னா அந்த இலையில இருக்கிற சார் எல்லாம் அந்த மாட்டோட சிறுநீர்ல இறங்கி அது வந்து ஒரு பூச்சி விரட்டியா பயன்படுது. ஒன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இயற்கை வேளாண்மையில. அப்புறம் மீன் அமிலம்னு விக்குது. மீன் அமிலம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து ஒண்ணு இல்லைங்க, மீன் கடையில மத்தியானமா போனோம்னா மதிய நேரத்துல அந்த வேஸ்ட் எல்லாம் வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க, வேஸ்டா இருக்கும். இப்ப அந்த மீன் எடுத்துட்டு ஒரு 2 கிலோ மீன் வேஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு கெட்டியான மூடி போட்ட பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு 2 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 1 கிலோவோ 1/2 கிலோவோ வெள்ளத்தை போட்டு உள்ள போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே டைட்டா டெய்லி திறந்து திறந்து பார்க்க கூடாது என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னெல்லாம், ஏன்னா அது நொதிக்கிறது நின்று போயிடும். அதனால நீங்க உள்ள போட்டு மூடிட்டு அப்படி ஒண்ணு பண்ணணும்னே மறந்துடணும். எத்தனை நாளுக்கு? 15 நாளைக்கு மறந்துடணும். 5-20 நாள் கழிச்சு அந்த மூடிய திறந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு அன்னாச்சி பழத்தை வெட்டனா என்ன வாசம் வருமோ அந்த வாசம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மீன் அமிலம். ஏன்னா இந்த சக்கரை வந்து எல்லாத்தையும் நொச்சு போடும். இந்த மீனோட வேஸ்ட் எல்லாம் நொதிச்சிரும். நொதிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பயிர் மேல தெளிக்கலாம். இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். நீங்க வந்து இது பயிருக்கு வேண்டிய வளர்ச்சிக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்குது. அப்போ எதிர்ப்பை உண்டு பண்ணி நோயை காக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இதை மீறி எனக்கு நோய் வந்துருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து வேப்பங்கொட்டை சாரோ வேப்ப எண்ணெய் கரைசலோ உபயோகப்படுத்திக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு எப்படி தயாரிக்கிறது? 8 கிலோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதாவது சாக்கு பையில உள்ள போட்டு தண்ணி ஒரு 50 லிட்டர் தண்ணியில ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில எடுத்து வடிகட்டி தண்ணி தெளிக்கலாம். இதுல வேப்ப எண்ணெய் இல்ல கடையிலேயே வேப்ப எண்ணெய் எல்லாம் இன்னைக்கு விக்குது இல்லைங்களா, அது வந்து 3% தான் யூஸ் பண்ணணும். சரி, வேப்பெண்ணெய் போடும்போது எப்படி தண்ணி எண்ணெயும் ஒட்டாது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப கதர் கடையில ஒரு கதர் சோப்பை வாங்கிக்கணும். அந்த கதர் சோப்பை தண்ணியில நல்லா கரைச்சிக்கிறது. கரைச்சதுக்கு அப்புறமா வேப்ப எண்ணெய வந்து நல்லா தூக்கி பிடிச்சு அந்த தேவையான அளவு தண்ணியில ஊத்தணும். தேவையான அளவு தண்ணிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி வேப்பெண்ணெய கலந்துக்கலாம். அப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி ஒரு பக்கெட்ல எடுத்து வச்சிருக்கீங்க, இல்ல 1 லிட்டர்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப 300 மில்லி வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு தேவைப்படுது, சரிங்களா? 300 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு தூக்கி பிடிச்சு அப்படியே ஊத்தணும். ஊத்தி ஒரு நல்ல ஒரு குச்சி வச்சு கலக்கணும். முதல்ல நீங்க வந்து கதர் சோப்பு உள்ள போட்டு கரைச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த 300 மில்லிய 10 லிட்டர்ல தூக்கி பிடிச்சு உள்ள ஊத்திட்டு ஒரு குச்சி வச்சு அடிக்கணும். ஸ்பீடா அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியும் எண்ணெயும் கலந்து இந்த சோப்புனால பால் மாதிரி வெள்ளையா, பால்ல கரும் சர்க்கரை போட்டு குடிச்சனா என்ன மாதிரி ஒரு கலர் வருமோ அந்த மாதிரி கலர் வந்து இந்த தண்ணிக்கு வரும். இதே தான் நீங்க எடுத்து தெளிக்கணும். சரி, வேப்பங்கொட்டை சாரும் அடிச்சோம், வேப்பெண்ணையும் அடிச்சோம், எங்களுக்கு கண்ட்ரோலே ஆகல அப்படின்னு நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோய் காக்கறதுக்கு நம்ம இயற்கையா கிடைக்கிறது காப்பரும் சல்பரும், சரிங்களா? இயற்கையிலேயே கிடைக்கிறதுனால அங்கக வேளாண்மையில குறைந்தபட்ச அளவுக்கு, நான் சொல்றேன் பாருங்க, குறைந்தபட்ச அளவுக்கு அதை வந்து தெளிக்கலாம். அப்ப இலைப்புள்ளி நோயோ இல்ல ஒரு வாடல் நோயோ எல்லாம் வருது அப்படின்னா கவாத்து பண்ணிட்டு அந்த இலைகள் மேல நீங்க வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு, உங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொல்லுவீங்க, ப்ளூ காப்பர்னு சொல்லுவீங்க, அந்த காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில எடுத்து கரைச்சு தெளிக்கும் போது காப்பர் வந்து உங்களுக்கு சத்து கொடுக்கும். அல்லது வேற பவுடரி மில்லியோ பூசணம் எல்லாம் வருதுன்னா சாம்பலை போட்டு கட்டுப்படுத்துவோம், அப்போ வந்து சல்ஃபரை போட்டு தெளிக்கலாம். இதுதான் அங்கக வேளாண்மையில நோய் மேலாண்மைங்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே நோய் தாக்குதல்ங்கிறது இல்லாம ஆயிடும். என்னுடைய சிற்றுரையை கேட்டதுக்கு மிகவும் நன்றி.
நேயர்களே, இதுவரை அங்கக முறையில் பல பெயர்களில் ஏற்படும் நோய் மேலாண்மை முறைகள் குறித்து முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.